நீங்கள் கேட்கவிருப்பது அயோத்தி பெருமாள். எழுதியவர் கோகுல் சேஷாத்ரி. ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். படைப்பு கதை ஓசை. முன்னுரை. வாசக வாசகியருக்கு அன்பும் வணக்கங்களும். அனைவரின் நலனையும் விழைகிறேன். வருடா வருடம் உங்களை புதின உலகிற்கு அழைத்துச் சென்று உரையாடியவன் இம்முறை ஒரு மாறுதலுக்காக ஆய்வுலகிற்கு அழைத்துச் செல்லும் ஆர்வத்துடன் வந்திருக்கிறேன். வரலாற்று உலகை அணுகி அறியும் ஆர்வத்துடன் நீங்களும் என் கரங்களை பிடித்துக்கொண்டு இவ்வுலகிற்குள் இயல்பாக நுழைவீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். இந்த உலகம் நமது முன்னோர் வாழ்வியலுக்கும் பண்பாட்டிற்கும் இன்னமும் நெருக்கமானது. ஒரு கதாசிரியனின் கற்பனைகளால் கட்டியமைக்கப்படாமல் உண்மைகளால் உருவானது. சத்தியத்திற்கே உரித்தான பிரத்யேக கவர்ச்சி கொண்டது. உங்களை இந்த உலகிற்குள் உரியபடி அழைத்துச் செல்லும் முன் முதலில் நான் எப்படி அங்கு சென்று சேர்ந்தேன் என்பதை கூற வேண்டுமல்லவா? ஆக அங்கிருந்தே துவங்குகிறேன். 20 வருடங்களுக்கு முன் 2003 நண்பர்களுடன் மேற்கொண்ட திருக்கோவில் பயணங்களின் வழி வரலாறு தன் வாயிற்கதவை திறந்து வா வா என்று அன்போடு அழைத்தது. அதன் வசீகர அழைப்பை மறுதலிக்க முடியாமல் உள்ளே நுழைந்தேன். வரலாற்றுக் கண்ணோட்டத்தில் நான் கண்ட முதற்கோவிலான புள்ளமங்கை ஆலந்துறையார் திருக்கோவிலின் ராமகதை சிற்பங்கள் அப்போதே மனதை கவர்ந்தன. ஆனால் அவை குறித்து எந்த ஆழமான புரிதலும் ஏற்படவில்லை. அதற்கான முயற்சியே எடுக்கவில்லை. கல்கியின் பொன்னியின் செல்வன் மனதை முற்றிலுமாக ஆக்கிரமித்திருந்த காலம் அது. ஆகையால் வரலாறு என்றாலே வரலாற்று புதினங்களும் அதன் நாயக நாயகியரும்தான் நினைவிற்கு வந்தார்கள். அவர்களைத் தாண்டி எதிலும் மனம் செல்லவில்லை. ஒரு கட்டத்தில் புதினங்களில் ஆர்வக்கோளாறு அதிகரிக்கவே நானும் வரலாற்று புதினங்கள் எழுதும் முயற்சியில் இறங்கினேன். ராஜகேசரி 2004 பைசாசம் 2006 இணையத்தில் வெளிவந்தன. இடையில் கல்வெட்டு சொன்ன கதைகள் எனும் தலைப்பில் பல்வேறு சிறுகதைகளையும் எழுதி முடித்தேன். இந்த துவக்கக்கால படைப்புகளுக்கு வாசகர்கள் அளித்த ஆதரவு மென்மேலும் எழுதத் தூண்டியது. தொடர்ந்து எழுதி வந்தேன். மறுபுறம் திருக்கோவில் பயணங்களில் கிடைத்த வரலாற்று தரிசனங்கள் அத்துறையை முறையாக பயில வேண்டும் எனும் ஆர்வத்தை விதைத்தன. ஆகவே நண்பர்கள் உதவியுடன் M.A. வரலாற்று படிப்பில் சேர்ந்தேன். அது முடிந்ததும் M.Phil. பட்டயக் கல்வியின் கதவு திறந்தது. இம்முறை வகுப்புத் தேர்வுகள் தவிர வரலாறு சார்ந்த திட்டப்பணியும் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. முதல் பயணத்திலிருந்தே என் மனதில் நிறைந்திருந்த புள்ளமங்கையின் சிற்பங்களை இந்தப் பணிக்காகத் தேர்ந்தெடுத்தேன். 2007-2008 வாக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு சிற்பங்கள் பற்றிய மேலோட்டமான புரிதல்களை வழங்கியது. முதுமுனைவர் படிப்பு முடிந்ததும் வரலாற்றில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டால் என்ன என்கிற ஆபத்தான எண்ணம் தோன்றி அலை கழித்தது. அதற்கு கடுமையான முனைப்பும் பல்லாண்டு கால உழைப்பும் தேவைப்படுமே என்று யோசித்தேன். ஒரு ஆர்வக்கோளாறில் படிப்பை துவங்கிவிட்டால் பின்னர் மனைவி மகனுடன் அன்றாடம் செலவழிக்கக்கூடிய நேரத்திற்கே ஆபத்து வந்துவிடுமோ என்று அச்சம் ஏற்பட்டது. இப்படி பல்வேறு யோசனைகள் தோன்றி மறைந்தாலும் இறுதியில் ஏதோ தவிர்க்க முடியாத உந்துதலின் காரணமாக ஆய்வை மேற்கொள்ள முடிவு செய்தேன். 2009 எனது ஆய்வுப் படிப்பு துவங்கியது. ஆய்வுக்காக நான் முதலில் தேர்ந்தெடுத்த தலைப்பு முதலாம் பராந்தகச் சோழர் கால சிற்பங்கள் ஒரு ஆய்வு என்பதே. பொதுக்காலம் 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழ சிங்காதனம் ஏறியவர் முதலாம் பராந்தகச் சோழர். நமக்கு மிகவும் நெருக்கமான முதலாம் இராஜராஜ சோழரின் கொள்ளுப்பாட்டனர். இவரது காலத்தில் உருவான கற்றளிகள் பல காலமாகவே எனது மனதை கவர்ந்திருந்தன. இதில் புள்ளமங்கை திருக்கோவிலும் ஒன்று. முற்சோழர் கோவில்கள் என்று வரலாற்றறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டிருந்த இக்கோவில்கள் கட்டுமான நோக்கிலும் சிற்ப நோக்கிலும் வார்த்தைகளில் வடித்துவிட முடியாத செழுமையும் அழகும் நிரம்பியவை. தனித்துவமானவை. பல்லவர் காலத்தில் உருவான அடிப்படை கற்றளிக்கூறுகள் முழுவதையும் உள்வாங்கி அதில் பிராந்திய கலை அம்சங்களையும் சமுதாய கண்ணோட்டங்களையும் கலந்து சோழச் சிற்பிகள் படைத்திருக்கும் இக்கோவில்கள் பாரத கலை வரலாற்றில் உன்னதமான இடத்தில் தனி அத்தியாயங்களாக திகழ்பவை. எந்த ஆய்வாளனும் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டாலும் முழுமையாக ஆராய்ந்து முடிக்க முடியாத ஆழம் கொண்டவை. இந்த கோவில்களின் அருமை முழுவதையும் அறியாத காரணத்தால் அசட்டுத்தனமாக இவற்றை ஆய்வுக்காக தேர்ந்தெடுத்தேன். முற்சோழர் கோவில்களுள் எவற்றை ஆய்வு செய்யலாம், எவ்வாறு ஆய்வு செய்யலாம், இவற்றை வேறு ஆய்வாளர்கள் எவரேனும் ஆய்வு செய்துள்ளனரா, அவர்கள் வெளியிட்டுள்ள நூல்கள் மற்றும் ஆய்வேடுகள் எவை எவை, அவற்றில் பதிவாகியிருக்கும் தரவுகள் என்னென்ன, அறிஞர்கள் பலராலும் ஆராயப்பட்டுவிட்ட சோழர் கோவில்களைப் பற்றி மேற்கொண்டு சொல்வதற்கு என்னதான் மிச்சமுள்ளது என்று ஏராளமான கேள்விகள் எழும்பி நின்றன. நினைத்து நினைத்து மனம் சோர்ந்து போனது. என்றாலும் முடிந்த வரையில் செய்திகளை படித்தும் தொகுத்தும் வந்தேன். நாட்கள் சென்றன. 2009 முடிந்து 2010 பிறந்தது. ஆய்வில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. அப்போது பைசாசம் நாவலை எழுதி வாசகர்களை பயமுறுத்திவிட்டு சேரர்கோட்டைக்குள் புகுந்திருந்தேன். முதலாம் ராஜராஜரின் காந்தளூர் சாலை கலமறுத்த நிகழ்வைப் பற்றிய அந்தக் கதை என்னவோ நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒருபுறம் நாவல் எழுதிக் கொண்டே மறுபுறம் ஆய்வை மேற்கொள்ள இயலவில்லை. இரண்டிலும் உருப்படியாக கவனத்தை செலுத்த முடியாமல் தவித்து வந்தேன். இந்நிலையில் திடீரென்று ஒரு நாள் மணிக்கட்டில் கடுமையான வலி ஏற்பட்டது. கணிப்பொறியில் தட்டச்சு செய்யவே முடியவில்லை. உங்களுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கணிப்பொறி பயன்படுத்தும் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லையில் அலுவலகப் பணியே கேள்விக்குறியாகிவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். பயந்து போனேன். இப்படியே சென்றால் முதலுக்கே மோசம் வந்துவிடும் போல் இருந்தது. ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருந்ததை உணர்ந்தேன். நிதானமாக யோசித்தேன். வேறு வழியின்றி மனதை கல்லாக்கிக் கொண்டு சேரர்கோட்டை புதினத்தை பாதியில் நிறுத்தினேன். வாசகர்களிடம் மன்னிப்பு கோரினேன். அவர்கள் ஏமாற்றமடைந்தாலும் எனது நிலையை புரிந்து கொண்டு விரைவில் நலம் பெற்று திரும்புங்கள் என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். ஒருபுறம் அலுவலகப் பணிகள், மறுபுறம் குடும்பக் கடமைகள் என்று அனைத்திற்கும் நடுவே எனது ஆய்வு ஆமை வேகத்தில் தொடர்ந்து நடைபெற்றது. இக்காலகட்டத்தில் ஆய்வுச் சூழலில் நான் எதிர்கொண்ட கசப்புகளையும் எதிர்மறை போக்குகளையும் ஏற்ற இறக்கங்களையும் விவரித்தால் அதுவே பல பக்கங்களுக்கு விரிந்துவிடும். ஆகவே சுருக்கமாக முக்கியமான செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். எனது ஆய்வு முற்சோழர் கால சிற்பங்கள் பற்றியது என்பதால் துவக்கத்தில் சிற்பங்களை மட்டுமே கவனித்து வந்தேன். ஆனால் வெகு விரைவிலேயே அது தவறு என்பது புரிந்துவிட்டது. சிற்பங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் கோயில் எனும் உருவாக்கம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிற்பங்களின் அமைவிடங்களாக விளங்கும் கட்டுமானத்தையும் அதன் அங்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நிகழ்வை காட்சிப்படுத்திய சிற்பிகள் அதனை எங்கே வடித்துள்ளார்கள், எவ்வாறு சித்தரித்துள்ளார்கள், பார்வையாளர்கள் அதனை எங்கே நின்று பார்வையிட்டார்கள், எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சிந்தித்தறிவதே முழுமையான புரிதலுக்கு வழிவகுக்கும் என்பது புலனானது. ஒவ்வொரு நாளும் படிப்பு, படித்த தரவுகளின் தொகுப்பு, பின் கோவிற் பயணங்கள், மீண்டும் படிப்பு, மீண்டும் தொகுப்பு என்று ஆய்வு மெல்ல மெல்ல ஆழமாகி வந்தது. ஆனால் முற்சோழர் கால சிற்பங்களைப் பற்றி ஆய்வு செய்து அப்படி என்னதான் கண்டறியப் போகிறேன்? எனது ஆய்வேடு இன்னின்ன சிற்பங்கள் இவ்வாறு அமைந்துள்ளன என்பதைத் தாண்டி எத்தகைய புதிய புரிதல்களை வழங்கப் போகிறது என்பது புலப்படவில்லை. இருந்தாலும் மனம் சோர்ந்து விடாமல் என்னை நானே உற்சாகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வந்தேன். நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தன்னை நாடி வரும் எவரையும் வரலாறு வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பியதாக வரலாறே இல்லை. பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே நான் மேற்கொண்ட ஆய்வு முயற்சி ஏதோ ஒரு கட்டத்தில் நமது முன்னோர்களின் ஆன்மாவை தொட்டிருக்க வேண்டும். இவனுக்கு ஏதேனும் ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று இறை தீர்மானித்திருக்க வேண்டும். பிரபஞ்ச வெளியில் ஏதோ ஒரு அசைவு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆசி எனக்குள் ஒளிக்கீற்றாய் இறங்கியிருக்க வேண்டும். எனது ஆய்வில் முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டது. ஒருநாள் முற்சோழர் கோவில்களுள் ஒன்றான கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலின் ராமகதை சிற்பங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கையில் கருணைக் கடலான ராமபிரான் தனது அனுஜன் மூலம் என்னை அழைத்தான். அந்த சிற்பங்களில் காணப்பட்ட அனுமனின் மாறுபட்ட தோற்றமும் செய்கைகளும் மனதை கவர்ந்தன. அடடே, இது வழக்கமான அனுமனின் தோற்றம் போல் இல்லையே, வித்தியாசமாக உள்ளதே என்று எண்ணம் ஏற்பட்டது. எனது ஆய்வுக்களமான முற்சோழர் கோவில்கள் பலவற்றிலும் இதுபோன்ற ராமகதை சிற்பங்கள் அமைந்துள்ளமை நினைவிற்கு வந்தது. இவற்றைப் பற்றி முந்தைய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருந்தனரே தவிர எவரும் முழுமையாக ஆராயவில்லை. இச்சிற்பங்களை ஆழமாக ஆராய்ந்தால் என்ன என்று தோன்றியது. எனது பல வருட ஆய்வுக் காலத்தில் இதுபோல் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி மறைந்துள்ளன. இதை ஆய்வு செய்தால் என்ன, அதை ஆய்வு செய்தால் என்ன, இது நன்றாக இருக்கிறதே, அது வித்தியாசமாக தோன்றுகிறதே என்று பலவற்றையும் பரிசீலிப்பேன். நாளடைவில் அவை மறந்து போய்விடும். அந்த ஆரம்பக்கட்ட உற்சாகம் நீர்த்துப் போய்விடும். ஆனால் ஏதோ சஞ்சித வினை காரணமாக இம்முறை அவ்வாறு ராமகதையை புறக்கணிக்க இயலவில்லை. உள்ளிருந்து ஒரு குரல், இதுதான் உன் பாதை, இதில்தான் உன் ஆய்வு உள்ளது என்று தீர்மானமாக கட்டியம் கூறியது. ஒரு பெருமூச்சுடன் வால்மீகி ராமாயணத்தை முறையாக வாசிக்கத் துவங்கினேன். அதுவரையில் மிக மேலோட்டமாகவே கதையை அறிந்திருந்தவன் இப்போது ஆய்வு மாணவனுக்குரிய அக்கறையுடன் ஒவ்வொரு காண்டமாக ஒவ்வொரு சர்க்கமாகப் பிரித்து பயிலத் துவங்கினேன். நான் ஆராய முற்பட்ட சிற்பங்கள் சோழர் கோவில்களில் அமைந்திருந்தமையால் சோழ நாட்டைச் சேர்ந்தவராக கருதப்பட்ட கம்பரின் படைப்பையும் வாசிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆகவே கம்பராமாயணமும் படிப்பில் இணைந்தது. குறிப்பிட்ட கதைப்பகுதியை வால்மீகி எவ்வாறு விவரித்திருக்கிறார், அதே பகுதியை கம்பர் எவ்வாறு வர்ணிக்கிறார், இருவருக்குமான வேறுபாடுகள் என்னென்ன, அந்த நிகழ்வை சோழ சிற்பிகள் எவ்வாறு சித்தரித்துள்ளனர் என்கிற ஒப்பீடுகளுடன் ராமகதை ஆய்வு துவங்கியது. இந்த அணுகுமுறை எடுத்த எடுப்பிலேயே புதிய ஒளியை பாய்ச்சியது. ராமகதையின் முதற்பெரும் நிகழ்வான தசரத மன்னனின் வேள்வியை சித்தரிக்கும் சிற்பத்தில் சோழச் சிற்பிகள் புகுந்து விளையாடியிருந்தார்கள். இலக்கியங்களை முறையாகப் பயின்று அவற்றின் வழி சிற்பத்தை உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்ததில் பல நுண்ணிய உண்மைகள் புலப்பட்டன. முதலாவதாக, இச்சிற்பங்கள் வால்மீகியின் வர்ணனைகளை விட கம்பரின் காட்சியையே அதிகம் ஒத்திருந்தன. கலைக்கோட்டு முனிவரான ரிஷ்யசிருங்கர் புரியும் வேள்வியின் பயனாக யக்ஞ புருஷன் ஒருவன் வெளிவருவதாகவே வால்மீகி எழுதியுள்ளார். ஆனால் கம்பரோ வேள்வி தீயிலிருந்து ஒரு குள்ள பூதம் வெளிப்படுவதாக குறிப்பிடுகிறார். சோழச் சிற்பத்தில் தீயிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த குள்ள பூதம் என்னை நோக்கி கண் சிமிட்டியது. அடுத்ததாக, வேள்வியிலிருந்து வெளிவரும் புருஷன் பாயசத்தை அளிப்பதாக வால்மீகி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கம்பரோ பூதம் பிண்டத்தை அளிப்பதாக கூறுகிறார். சோழச் சிற்பத்தில் காட்டப்பட்டுள்ளது பாயசப் பாத்திரமாக தெரியாமல் பிண்டமாகவே தெரிந்தது. ஆக முதற் சிற்பம் வால்மீகியின் ராமாயணத்தை விட கம்பரின் காப்பியத்தையே ஒத்துள்ளது என்பது புரிந்தது. அப்படியெனில் இச்சிற்பங்களின் காலமும் கம்பரின் காலமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லது இச்சிற்பங்களை பார்த்தே கம்பர் தமது காவியத்தை பின்னாளில் புனைந்திருக்க வேண்டும். அல்லது கம்பரும் சிற்பிகளும் முற்காலத்தில் அறியப்பட்டிருந்த ஒரே கதைப்பகுதியை தத்தம் படைப்பில் எடுத்தாண்டிருக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் இவையெல்லாம் புதிய தரிசனங்களே அல்லவா? என் சிற்றறிவுக்கு புலப்பட்ட இந்த தகவல்களையெல்லாம் முந்தைய ஆய்வாளர்கள் எவரேனும் குறிப்பிட்டுள்ளனரா என்று ஆர்வத்துடன் தேடிப்பார்த்தேன். எவரும் இத்தனை ஆழமான தகவல்களை அளிக்கவில்லை. ஆஹா, எனது ஆய்வுப் பயணத்தில் முதல் முறையாக இதர ஆய்வாளர்களால் சுட்டப்படாத ஏதோ ஒன்று புதிதாக அகப்பட்டுள்ளது என்று அகமகிழ்ந்து போனேன். இவ்வாறு ராமகதை ஆய்வு துவக்கத்திலேயே நம்பிக்கை அளித்தது. அடுத்து இலக்கியங்களுடனான ஒப்பீட்டை நிறுத்திக்கொண்டு இக்காட்சியை சித்தரிக்கும் பல கோவிற் சிற்பங்களையும் ஒப்பிட விழைந்தேன். இங்கே சோழச் சிற்பிகள் இன்னொரு மகத்தான ஆச்சரியத்தை ஒளித்து வைத்திருந்தார்கள். அதாவது, கும்பகோணத்தில் காட்சி ஒருவிதமாகவும் புள்ளமங்கையில் வேறு விதமாகவும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. திருச்சென்னம்பூண்டியில் இக்காட்சியை படம் பிடிக்கும் சிற்பம் சிதைந்திருந்தது. திருமங்கலத்திலோ இத்தகைய காட்சியே இல்லாமல் ராமகதை துவங்கியது. அதாவது, சோழச் சிற்பிகள் ஒரே காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருவரது கற்பனையை பார்த்து மற்றவர் அப்படியே அச்சு அசலாக நகல் எடுக்க முயலவில்லை. ஒவ்வொருவரும் தனித்தனியே ராமகதை இலக்கியங்களை பயின்றுள்ளனர். குறிப்பிட்ட கோவிலில் எம்மாதிரி கதையை வடிக்க வேண்டும் என்று தமக்குள் விவாதித்துள்ளனர். கலையில் ஒருவரையொருவர் விஞ்ச வேண்டும் என்று நினைத்துள்ளனர். காட்சியமைப்பும் பாத்திரங்களும் விரிவாக திட்டமிடப்பட்டுள்ளன. அதன் பிறகே அவர்களின் கரங்கள் உளி பிடித்துள்ளன. அப்படியானால் அக்காலச் சிற்பிகள் எத்தனை ஆழமான இலக்கிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும்! அவர்கள் வடிக்கும் சிற்பங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அக்காலச் சமுதாயம் எத்தனை மேம்பட்ட நிலையில் இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றின. அவ்வளவுதான், அதன் பிறகு எனது ஆய்வுப் பாதை குறித்த எவ்வித ஐயங்களும் எழவில்லை. முழுமையாக 100% அர்ப்பணிப்பு உணர்வோடு ராமகதை ஆய்வில் மூழ்கிப் போனேன். வால்மீகியை வரிவரியாக படித்தேன். கம்பரின் காலடியில் அமர்ந்து காவியம் பயின்றேன். மகத்தான இலக்கியவாதிகள் இருவரின் கரம் பற்றி அவர்களின் பார்வையில் ராமனை தரிசித்தேன். ஒரு நாள் அதிகாலை வேளை கம்பரின் சுந்தரகாண்டம் படித்துக் கொண்டிருந்தேன். இலங்கை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் சீதையை அனுமன் கண்டறிந்து அவளை சந்திப்பதை விவரிக்கும் உருக்காட்டுப் படலம். ராவணன் வந்து சீதையை மிரட்டிவிட்டுப் போவதால் பிராட்டி மனமுடிந்து தற்கொலைக்கு முயலும் தருணத்தில் அனுமன் குறுக்கிட்டு தன்னை ராமதூதன் என்று அறிமுகம் செய்து கொள்கிறான். அனுமனின் தோற்றம் சீதைக்கு நம்பிக்கை தரவில்லை. அவள் இவ்வாறு நினைத்தாளாம், அட, இவன் அரக்கனாகவே இருக்கட்டும், அல்லது தேவனாக இருக்கட்டும், குரங்கு இனத்தவனாக இருக்கட்டும், கொடுமை செய்வதற்கு வந்தவனாகவோ இரக்கம் மேலிட்டு வந்தவனாகவோ இருந்துவிட்டு போகட்டும். யாராக இருந்தால் என்ன? எம்பெருமான் நாமத்தை சொல்லி நம்பிக்கை அளித்து எனது உயிருக்கு ஒரு உணர்வை தந்தானே. இதைவிட வேறு உதவியை எவரேனும் செய்துவிட முடியுமா என்ன? ராமாவதாரம் உருக்காட்டு படலம் பாடல் எண் 5254. பாடியவர் கம்பர். வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான், உயிரிதின் உதவி உண்டோ? இதன் பிறகு அனுமன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தன் கதையை கூறுகிறான். அப்போது பிராட்டி மனமகிழ்ந்து கண்ணீர் சிந்தி, ஐயா, ராமபிரானின் திருமேனி எப்படிப்பட்டது என்பதை விவரிப்பாயாக என்று கேட்கிறாள். ஒருபுறம் அவளது சந்தேகம் முற்றிலுமாக தீர்ந்த பாடில்லை. மேற்கொண்டு சில தகவல்களைப் பெற்று இவன் ராமதூதன்தான் என்பதை உறுதி செய்து கொள்ள நினைக்கிறாள். மறுபுறம் பல காலம் பிரிவு துயரினால் துன்புற்றிருக்கும் அவளுக்கு ராமனின் உடல் நலம் பற்றியும் மேனி அழகு பற்றி விசாரித்தும் அறிய ஆசை. ஆகவேதான் அவ்வாறு கேட்கிறாள். இந்த இடத்திற்கு வந்ததும் அனுமன் ராமனின் திருமுகத்திலிருந்து அவனது வடிவை வர்ணிக்கத் துவங்குவான் என்று எதிர்பார்த்தேன். அவனது கருணை பொங்கும் விழிகளையும் நெற்றியையும் நாசிகளையும் குறிப்பிடுவான் என்று நினைத்தேன். ஏனெனில் ஒருவரை பற்றி வர்ணிக்க வேண்டுமானால் அவரது முகத்திலிருந்து துவங்குவதுதானே வழக்கம். ஆனால் அனுமனோ திருவடியிலிருந்து துவங்கினான். அதிலும் திருவடிகளில் உள்ள நகங்களை வர்ணித்தவாறு துவங்கினான். பிராட்டியே, பெருமான் நகங்களுக்கு சந்திரனை உவமையாகச் சொல்லலாம் என்றால் சந்திரன் சிறியதும் பெரியதுமாக 10 இல்லை, ஒன்றுதான் உள்ளது. சரி, அது வேண்டாம். வைரத்தை சொல்லலாம் என்றால் வைரம் பெருமானின் நகங்களைப் போல் திரட்சி கொண்டதாக இல்லை. இவற்றைத் தாண்டி வேறு உவமை சொல்லும் அளவிற்கு எனக்கு அறிவு போதவில்லை என்றான். ராமாவதாரம் உருக்காட்டுப் படலம் பாடல் எண் 5268. பாடியவர் கம்பர். சிறியவும் பெரியவும் ஆகி திங்களோ மறு இல 10 உள அல்ல, மற்று இனி எரி சுடர் வைரமோ திரட்சி எய்தில, அருகிலின் உகிர்க்கு யான் உவமம் ஆவன. இதனை படித்ததும் சற்று நிதானித்தேன். எதற்காக அனுமனின் வாய்மொழியாக கம்பர் முதலில் திருவடிகளை வர்ணிக்க வேண்டும்? அதிலும் திருவடி நகங்களைக் கூட ஏன் இத்தனை தூரம் மெனக்கெட்டு வர்ணிக்க வேண்டும்? சில நிமிடங்கள் கழிந்த பிறகே இது எதனால் என்பது புரிந்தது. அதாவது, நாம் ஒருவரோடொருவர் உரையாடும்போது பெரும்பாலும் முகத்தோடு முகம் நோக்கியே பேசுகிறோம். அதனால்தான் அவரை பற்றி வர்ணிக்கும் போது முகத்திலிருந்தே துவங்குகிறோம். ஆனால் அனுமனோ ராமனுக்கு முன் குனிந்த தலை நிமிராதவன், அண்ணலின் திருவடிகளை பார்த்தவாறே நிற்பவன். ஆகையால் அவரது திருவடிகளை அங்குலம் அங்குலமாக அறிந்தவன். ஆகையினால்தான் அங்கிருந்து துவங்குகிறான் என்பது புரிந்தது. இது புரிந்த கணத்தில் கண்கள் பனித்துப் போயின, நெஞ்சு நெகிழ்ந்தது. இதனை பாடும் கணத்தில் கம்பர் அனுமனாகவே மாறிவிட்டார் என்று தோன்றியது. பரத சாஸ்திரத்தில் நால்வகை அபிநயங்களுள் சத்வம் என்று ஒன்றை குறிப்பிடுவார்கள். ஆடலில் ஈடுபடுபவர் ஆடு பொருளாகவே மாறிவிடும் அத்வைத நிலை அது. சிவமாக ஆடல் புரிபவர் சிவமாகவே மாறிவிடும் கணம் அது. கம்பர் அடைந்த அத்தகைய ஒருமை நிலை என்னையும் அதே ஒருமைக்கு அழைத்துச் சென்றது. சில கணங்களே நீடித்த அந்த பரவச நிலை ஆய்வு என்பதைத் தாண்டி ராம பக்தி எனும் உணர்வை மனதில் ஆழமாக ஊன்றியது. அன்று முதல் எனது அன்றாடத் துதியில் நாடிய பொருள் கைகூடும் எனும் கம்பராமாயணச் செய்யுளும் இணைந்தது. நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கழிந்தன. மொத்தம் 142 சிற்பங்களை உள்ளடக்கிய ஆய்வை முடித்து 308 பக்க ஆய்வேட்டை நிறைவு செய்தேன். எனது படிப்பிற்கு உறுதுணையாய் நின்ற பல்கலை உதவியுடன் தேர்வு முடிந்தது. நடுவர்கள் எனது பணியை பாராட்டினர். நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்தேன். நீண்ட கால உழைப்பு ராமன் அருளினால் முடிவுற்றதை நினைத்து உளம் நிறைந்தேன். பல வருடங்களாக தேங்கிப் போயிருந்த எனது புதின ஆர்வம் மீண்டும் தலை தூக்கியது. கல்வெட்டு கதை மாந்தர்கள் ஆர்வத்தோடு கண்விழித்துக் கொண்டார்கள். முதலில் திருமாளிகை சிறுகதைத் தொகுப்பு, அடுத்து 1000 வருட புன்னகை எனும் பயண அனுபவ நூல், பின் ராஜகேசரியின் 3வது பாகமான உதயபானு நெடுந்தொடர் என்று வரிசையாக புதின எழுத்துக்கள் என்னை பூரணமாக ஆக்கிரமித்தன. வருடங்கள் கழிந்தன. வழக்கமாக தேர்வு முடிந்த கையோடு படித்தவற்றை பத்திரமாக மூட்டைக்கட்டி வைத்துவிட்டு வேறு வேலையை பார்க்கச் செல்வதே என் வழக்கம். ஆனால் ராமகதையை அவ்வாறு மறக்க இயலவில்லை. மனதின் ஓரத்தில் ஆய்வு நெருப்பு அணைந்து விடாமல் கனன்று கொண்டே இருந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி ஆறுதல் பெற்றேன். இக்காலத்தில் சோழர் சிற்பங்களைத் தாண்டி தமிழக ராமகதை மரபுகள் குறித்த முழுமையான தேடலாக எனது ஆய்வு விரிவடைந்தது. அதாவது சங்க காலம் துவங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிடைக்கும் இலக்கியச் சான்றுகள், கல்வெட்டுகள், செப்பேடுகள் மற்றும் சிற்பங்கள் என்று அனைத்திலும் கவனம் சென்றது. தமிழ் ஜைன மரபில் ராமகதை என்றொரு கட்டுரை, சம்பந்தரின் பதிகங்களில் ராமகதை செய்திகள் என்றொரு கட்டுரை, இராவணனின் கைலை பெயர்ப்பு குறித்து ஒரு கட்டுரை, சோழர்கால கல்வெட்டுகள் குறித்து ஒரு கட்டுரை, இப்படி பல கட்டுரைகள் எழுதினேன். எனது ஆய்வுப் பரப்பு தமிழகம் மட்டுமே என்றாலும் பாரத அளவில் நிகழ்ந்த ராமகதை வளர்ச்சிப் போக்குகளையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆகவே அதையும் படிக்க வேண்டியதாயிற்று. படிக்க படிக்க இந்த பெரு மரபின் விரிவும் ஆழமும் பிரமிப்பளித்தன. இதனை புரிந்து கொள்ள ஒரு வாழ்நாள் முழுவதும் போதாது என்று தோன்றியது. இந்நிலையில்தான் இந்திய உச்சநீதிமன்றத்தின் ராமஜென்ம பூமி வழக்கு ஒரு முடிவிற்கு வந்து அயோத்தியில் ராமனுக்கான திருக்கோவில் அமைக்கும் சூழல் உருவானது. அதனையொட்டி தமிழக ராமகதை மரபுகள் குறித்த ஆய்வை நூலாக எழுதி வெளியிட்டால் என்ன என்கிற மெல்லிய யோசனை தோன்றியது. உடனே அதனை புறந்தள்ளி வைத்தேன். இது நம்மால் ஆகாது, இதற்கு தேவைப்படும் உழைப்பும் நேரமும் மிக அதிகம் என்று ஒதுக்கிவிட்டேன். சில காலம் கழித்து மீண்டும் அதே எண்ணம் தலை தூக்கியது. இம்முறை உள்ளிருந்து எழுந்த குரல் அழுத்தமாக ஒலித்தது. உனது ராமகதை ஆய்வை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஆயத்தமாக. 20 வருடங்கள் தொடர்ந்து எழுத்தாளனாக இயங்கி வந்ததினால் புறவய மனதிலிருந்து எழும் குரலுக்கும் அகவயமாய் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து எழும் குரலுக்குமான வேறுபாட்டை என்னால் உணர முடிந்தது. புறவய குரல் என்னுடையது, அதாவது நான் எனும் தன்னுணர்வின் குரல், வாய்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் செல்ஃப். ஆனால் அகவய குரல் உள்ளுணர்வின் குரல், ஆன்மாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் த இன்ட்யூட்டிவ் செல்ஃப். ஒன்று கடந்த கால ஞாபகங்கள் மற்றும் அனுபவங்களின் பிழிவு, ஆனால் மற்றது அனுபவங்களுக்கும் அறிந்தவற்றுக்கும் அப்பாற்பட்ட பிரபஞ்ச மையத்திலிருந்து, பேருணர்விலிருந்து எழுவது. தர்க்கவாதங்களினால் உருவான நமது சிந்தனைகளும் அதனையொட்டிய கல்வி முறையும் பிரபஞ்ச அறிவின் குரலை முழுமுற்றாக மறுதளிப்பதற்கே நம்மை பயிற்றுவித்திருக்கின்றன. ஆகவே அந்த குரலை கேட்பதற்கே நாம் ஆயத்தமாக இல்லை. ஆனால் பல வருடங்களுக்கு முன் அந்த குரலை காது கொடுத்து கேட்டதன் பயனாகவே கணிப்பொறி துறையில் முழுநேரப் பணியிலிருந்த நான் தமிழ் எழுத்தாளன் ஆனேன். அந்த குரலின் ஆணையை ஏற்றதினாலேயே வரலாற்றாய்வு எனும் பாதையை தேர்ந்தெடுத்தேன். ஆகவே அந்த குரலை புறக்கணிப்பது இயலாத காரியம். எனவே எழுதித்தான் பார்ப்போமே என்று தயக்கத்துடன் முடிவெடுத்தேன். ஆனால் இந்த ஆய்வு நூலை உரிய காலத்திற்குள் எழுத வேண்டுமெனில் தற்போது எழுதிவரும் உதயபானு சரித்திரத் தொடரை தள்ளி வைத்தாக வேண்டும். எனக்கு கிடைக்கும் குறைவான நேரத்தில் இரு நூல்களையும் எழுதுவதென்பது இயலாது. ஆகவே உதயபானுவின் அடுத்த பாகத்தை தாமதிக்க முடிவு செய்தேன். இதற்காக அந்த நூலை எதிர்பார்த்து காத்திருக்கும் எண்ணற்ற வாசக வாசகியரிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாமதம் சற்று ஏமாற்றம் அளித்தாலும் இனி வரப்போகும் பாகங்கள் இனிதே அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். எழுத முடிவெடுத்த சில நாட்களில் நூலின் தலைப்பு மனதில் தோன்றியது. அயோத்தி பெருமாள். நூலை திட்டமிடத் துவங்கினேன். அத்தியாயங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. ராமகதை குறித்த நூலை எங்கே என்று துவங்குவது? இந்திய அளவில் துவங்குவதா? தமிழகத்தில் துவங்குவதா? அடுத்தடுத்த தலைப்புகளை எவ்வாறு எடுத்துச் சென்று எங்கே முடிப்பது? ஒன்றும் புரியவில்லை. பெரும் அயர்ச்சி ஏற்பட்டது. ராமனை துதித்தேன். உனது ஆணையினால்தானே எழுதத் துவங்கினேன். இந்த முயற்சி கைகூட உதவி புரிய வேண்டியது உனது கடமையல்லவா? ஒரு கட்டத்திற்கு மேல் நூல் வளரவில்லை என்றால் முயற்சியை கைவிட்டு வேறு வேலையை பார்க்கப் போய்விடுவேன். ஆமாம் என்று கூறிக்கொண்டே எழுதத் துவங்கினேன். முதலில் இந்திய அளவிலான ராமகதை மரபுகள் குறித்த அறிமுக அத்தியாயத்தை எழுத முயன்றேன். ஒரு பிடியும் கிட்டவில்லை. ஏதோ தொடர்பில்லாமல் எழுதி வந்தேன். ஒரு கட்டத்தில் அதனை நிறுத்திவிட்டு அடுத்த அத்தியாயத்தை சங்க இலக்கியங்களில் ராமகதை எனும் தலைப்பில் எழுதத் துவங்கினேன். இம்முறை துவங்கிய ஓரிரு நாட்களில் எழுத்து பிடிபட்டுவிட்டது. தங்கு தடையின்றி புதிய சிந்தனைகளும் புதிய செய்திகளும் கிடைத்தன. சங்கப் புலவர்களை அத்தனை நெருக்கமாக அதுவரை நான் தரிசித்ததில்லை. அவர்களின் சிந்தனைகளும் செறிவும் வியப்பூட்டின. தமிழ் எழுத்தாளன் என்கிற முறையில் அவர்களுக்கும் எனக்கும் காலங்கடந்த பந்தம் என்றுமே உண்டு. அந்த நெருக்கத்தின் காரணமாக அப்புலவர் பெருமக்கள் அருகில் என்னை அழைத்து அன்புடன் அமர வைத்துக் கொண்டனர். ஒவ்வொரு செய்யுளையும் வரி வரியாக விளக்கிக் காட்டினர். முந்தைய உரைகளில் முழுமையாக அடையாளம் காணப்படாத தரவுகளையும் புத்தம் புதிய ராமகதை மரபொன்றையும் சுட்டிக்காட்டினர். அவர்கள் விளக்கியதை அப்படியே எழுதிச் சென்றேன். அந்த அத்தியாயம் வீருடன் வளர்ந்து முடிந்தது. அடுத்தடுத்த அத்தியாயங்களை எழுதும் வல்லமையை அந்த அத்தியாயமே அளித்தது. அதன் வடிவத்தை அப்படியே நூல் முழுதும் பின்பற்றினேன். ஒவ்வொரு அத்தியாயமும் முதலில் ஒரு சிறிய அறிமுகத்துடன் தொடங்கும். அடுத்து காணப்போகும் சான்றுகள் பற்றிய தொகுப்பு, பின் சான்றுகள் குறித்த விரிவான ஆய்வு, இறுதியில் ஒரு தொகுப்பு, அவ்வளவுதான். சங்கப் புலவர்களுக்கு அடுத்து காப்பியக்கர்த்தர்களான இளங்கோவடிகளையும் சாத்தனாரையும் தரிசித்தேன். பக்தி காலத்திற்குள் நுழைந்தேன். ஆழ்வார்களின் கரம் பற்றி அழுதேன். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரின் இராமகதை ஈடுபாட்டை நினைத்து வியந்தேன். இலக்கியங்கள் பற்றிய ஆய்வு ஒருவாறு நிறைந்ததும் சிற்பங்களில் சிந்தையை செலுத்தினேன். முதன் முதலில் ராமகதையை சிற்பத் தொடராக வடிக்க முடிவு செய்த அந்த மகா சிற்பியை தரிசித்தேன். அவரது காலடியில் அமர்ந்து காட்சிகளை உள்வாங்கினேன். நூலின் அளவு மிகப் பெரிதாக வளர்ந்துவிட்டதனால் முன்பு 300 பக்க ஆய்வேட்டில் விவரிக்கப்பட்ட முற்சோழ ராமகதை சிற்பங்கள் குறித்த செய்திகளை வெறும் 4 பக்கங்களுக்கு சுருக்கி எழுத நேர்ந்தது. சிற்பங்கள் பற்றிய அத்தியாயத்தை முடித்துவிட்டு கல்வெட்டுகள் செப்பேடுகள் குறித்து எழுதும்போதுதான் இந்நூலின் தலைப்பு முழுமையாக புரிந்தது. அயர்ந்து போனேன். மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் கவனம் பெற வேண்டிய பல உண்மைகளையும் கருதுகோள்களையும் தமிழ் கல்வெட்டுகள் அடையாளம் காட்டின. அனைத்தையும் சமரசம் செய்து கொள்ளாமல் பதிவாக்கினேன். பண்டை தமிழ் சமுதாயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ராமகதையை அறிந்திருந்தது மட்டுமல்லாது அதனை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டதையும் அந்த மரபுடன் தன்னை அழுந்த அடையாளப்படுத்திக் கொண்டதையும் இந்த ஆய்வு தெளிவாக்கியது. மேலும் இம்மரபு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து சேர்ந்த ஒருவழிச் சாலை அல்ல. அந்த புரிதலே தவறானது. அது இரு திசைகளிலும் இணைந்து பயணப்பட்ட இருபுரிச் சாலை. தமிழகம் ராமகதை மரபில் வாங்கலை மட்டும் செய்யவில்லை, கொடுக்கலையும் செய்துள்ளது என்கிற ஆழமான உண்மையை நான் ஆராய்ந்த அத்தனை சான்றுகளும் அழுந்த நிரூபித்தன. தடையறாத நீரோட்டம் போல் நூல் வளர்ந்தது. எழுத எழுத ராமகதை மரபின் மீது அளவற்ற மதிப்பும் ராமனின் மீது எல்லையற்ற பக்தியும் தோன்றின. ஆய்வும் பக்தியும் எவ்வாறு ஒருசேர இணைந்து இயங்க முடியும்? ஆய்வாளன் பக்தி போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாதென்பது அடிப்படை விதி அல்லவா என்கிற கேள்விகள் எழுந்தன. பக்தி எனது கண்களை மறைக்கிறதா, ஆய்வின் கூர்மையை மழுங்கடிக்கிறதா என்று கவனித்தேன். இல்லை என்று கண்டேன். ஆறுதலடைந்தேன். ஆய்வின் கருப்பொருளே பரம்பொருள் என்றான பிறகு ஆராயப்படும் சான்றுகள் அனைத்தும் அவனை குறித்த துதிகளே என்னும்போது அச்சான்றுகளை அளித்த பெருமக்கள் அனைவரும் அவனடி பணிந்தவர்களே என்பதை கருதுகையில் ஆய்வை மேற்கொள்ளும் நானும் ராம பக்தியில் திளைத்தவாறு ஆய்வில் ஈடுபட்டது முறையே என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். ஆய்வு என்கிற எல்லையைத் தாண்டி வேறு ஒன்றும் தெளிவானது. 2300 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மண்ணில் தொடர்ந்து ராம நாமம் ஒலித்து வந்துள்ளது. ராமனை வெல்போர் ராமன் என்று புகழ்ந்து சங்கப் புலவர்கள் செய்யுளியற்றினர். ராமனை அவதாரமாக அறிமுகம் செய்யும் இளங்கோவடிகள் கரியவனைக் காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்து காண் பார்தம் கண்ணென்ன கண்ணே என்று கேள்வி எழுப்பியவர். ராமனை நினைத்து கசிந்துருகி கண்ணீர் மல்கி பாசுரம் பாடிய ஆழ்வார்களின் பாதச் சுவடுகள் இங்கே பதிந்துள்ளன. ராமன் கதையை பெருங்காப்பியமாகப் பாடிய கம்பரெனும் மா கவி இழுத்துவிட்ட மூச்சுக் காற்று இன்னும் இங்கே சுற்றிக் கொண்டிருக்கிறது. ராமனை இசையால் திருமுழுக் காட்டிய தியாகராஜரின் கீர்த்தனைகளை இன்றும் திருவையாற்றின் தெருக்கள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றன. ராமநாமத்தை உச்சரித்தபடி காஞ்சி போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோவிந்தபுரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். ராம் ராம் என்று ஜபமாலையை உருட்டியவாறு சுதா பரிமளாச்சாரியார் என்கிற குரு ராகவேந்திரர் கும்பகோணத்தின் தெருக்களில் நடை பயின்றார். இன்னும் இன்னும் எத்தனை எத்தனையோ யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் தொடர்ந்து இம்மண்ணை உழுது உழுது ராமநாம ஸ்மரணையை அழுந்த ஊன்றியிருக்கின்றனர். ஆகவே இங்கு நின்று ராமனைப் பற்றி அறிய முற்படுகையில் அந்த முனிபுங்கவர்களின் காலங்கடந்த ஆன்மாவையும் நாம் தீண்டுகிறோம். அவர்களின் ஆசிகளுக்கு உரியவராகிறோம். அத்தகைய நல்லாசிகள் இந்த நூலை வாசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் கிட்டுவதாக. அதற்கு இந்நூல் ஒரு கருவியாகவும் உதவியாகவும் இருப்பதாக என்று இறைவனை இறைஞ்சி இந்த முன்னுரையை முடிக்கிறேன். எனது ஆய்வுப் பயணம் நெடுகிலும் அயராது துணை நின்ற அன்பு மனைவிக்கும் மகனுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஆய்வுப் பாதை எங்கிலும் வழிகாட்டி உதவிய ஆய்வாளர்களுக்கும் உடன் நடந்து வந்த நண்பர்களுக்கும் ஆய்வு நிறைவு பெற உறுதுணை புரிந்த பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உளமார்ந்த நன்றிகள் உரித்தாகுக. நூலிலுள்ள சில செய்யுள்களுக்கு உரிய விளக்கங்கள் அளித்து உதவிய தமிழ் அன்பர் திரு ஏ. தண்டபாணி அவர்களுக்கும் பல மணி நேரம் உழைத்து நூலில் பிழை திருத்தங்கள் மேற்கொண்ட நண்பர் திரு வி. ஏ. ரமேஷ் அவர்களுக்கும் புத்தகத்தை வெளியிடும் பழனியப்பா பிரதர்ஸ் நிறுவனத்திற்கும் ஒலி புத்தகத்தை வெளியிடும் கதை ஓசை தீபிகா அருண் அவர்களுக்கும் நூலில் உள்ள ஓவியர் சில்பியின் படங்களை வெளியிட்ட விகடன் பிரசுரத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். 20 வருடங்களாக தொடர்ந்து எனது எழுத்துக்களுக்கு ஆதரவளித்து வரும் வாசக வாசகியருக்கு கரம் குவித்த நன்றிகள். பிள்ளையார்பட்டி இறைவனின் திருவடி தொழுது அனைவருக்கும் அனைத்து நலன்களும் கிடைக்க அருள் புரியுமாறு வேண்டி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த படைப்பில் சந்திக்க வருகிறேன். நன்றி. வணக்கம். அன்புடன் கோகுல் சேஷாத்ரி. சோபக்ருது வருட மார்கழி, December 2023, நியூ ஜெர்சி, அமெரிக்கா.
இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.